SBS தமிழ்.
தமது கட்சிக்குள் புலியிங் எனப்படும் கொடுமைப்படுத்தல்களால் பாதிக்கப்படுவோரின் குறைகளை கேட்டறிய தேசிய தகராறு தீர்க்கும் செயல்முறை நேஷனல் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ப்ரோசஸ் ஒன்றை உருவாக்கும் என்று லிபரல் கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. தாம் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாகவும் அது குறித்த முறையீடுகளுக்கு லிபரல் கட்சி தலைமையிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று பல பெண்கள் இந்த வாரம் குற்றச்சாட்டுகளுடன் முன்வந்துள்ளனர் என்பது நேர்கள் அறிந்த செய்தி. இதுகுறித்து லிபரல் கட்சி தலைமைக்குழு இன்று கேன்பராவில் சந்தித்தது. முந்தைய மதிப்பாய்வு குறித்த அறிக்கை நிகழ்ச்சி நிரலில் சேர்க்கப்பட்டிருந்தது என்று கட்சியின் தேசிய தலைவர் நிக் கிரீனர் கூறினார்.
Ensuring that the code of conduct that various states have, that there is a national code of conduct, and again it's our intention to ensure that that code of conduct is effectively best practice.
இந்த செய்தி உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கோ பிரச்சனைகளை எழுப்பியிருந்தால் 1-800-RESPECT அல்லது 1800-737-7372 என்ற இலக்கத்தை அழைப்பதன் மூலம் நேஷனல் செக்ஷுவல் அசால்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் கவுன்சிலிங் சர்வீஸ் என்ற சேவையின் ஆதரவை பெறலாம். தனது தேர்தல் வெற்றிக்கு எதிரான இரண்டு சவால்கள் தீங்கிழைக்கும் நோக்கம் கொண்டவை மற்றும் பரிதாகரமானவை என்று கருவூல காப்பாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் கூறினார். கடந்த தேர்தலில் கூயோங் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் ஹங்கேரிய நாட்டுரிமை கொண்டவர் என்றும் அதனால் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தகுதியில்லாதவர் என்று ஒரு குற்றச்சாட்டும், சீன மொழியில் அச்சடிக்கப்பட்ட சுவரொடிகள் குறித்த இன்னொரு குற்றச்சாட்டும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சவால்கள் குறித்து தான் கவலைப்படவில்லை என்று கருவூல காப்பாளர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் கூறினார்.
These are very malicious and pathetic attacks from sore losers who can't accept the will of the people of Kuyong.
அதன் தலைமை அலுவலகத்தில் தேடுதல் நடத்த பிறப்பிக்கப்பட்ட ஆணை சட்டப்படி நியாயமற்றது என்று ஆஸ்திரேலியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் ABC வாதிட்டது. ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையினர் ஆப்கானிஸ்தானில் போர்க்குற்றங்களை செய்திருக்கலாம் என்று ABC வெளிப்படுத்திய செய்தி அறிக்கைகள் தொடர்பாக ஆஸ்திரேலிய ஃபெடரல் காவல்துறை ஜூன் மாத ஆரம்பத்தில் அல்டிமோ அலுவலகத்தில் சோதனைகளை நடத்தியது. அலுவலகத்தை தேடுவதற்கு வழங்கப்பட்ட ஆணை மிகவும் பரந்த நோக்கங்களை கொண்டது என்றும் அது வழங்கப்படுவது நியாயமற்றது என்றும் ABC-யின் வழக்குரைஞர்கள் ஃபெடரல் நீதிமன்றத்தில் வாதாடினார்கள். தேடுவதற்கு வழங்கப்பட்ட ஆணை மீளப் பெறப்பட வேண்டுமென்றும் கைப்பற்றப்பட்ட கோப்புகள் திருப்பித் தரப்பட வேண்டுமென்றும் அவர்கள் மேலும் வாதாடினார்கள். இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நெப்ளான் எனப்படும் தேசிய மதிப்பீட்டுத் திட்டம் நேஷனல் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இன் நியூமரசி அண்ட் லிட்ரஸி முடிவுகளை தனிப்பட்ட மாணவர்களுக்கு கவனமாக விளக்க வேண்டும் என்று நாடளாவிய வகையில் கல்விக் கொள்கைகளுக்கு அறிவுரை வழங்கும் த எஜுகேஷன் கவுன்சில் எச்சரித்துள்ளது. இன்று கூடிய இந்த சபை நெப்ளான் குறித்த மறு ஆய்வு இந்த ஆண்டின் பிற்பகுதியில் பரிசீலிக்கப்படும் என்று முடிவு செய்தது. கடந்த ஆண்டு நெப்ளான் பரீட்சைகள் இணைய இணைப்பு மூலம் செய்வதை அறிமுகப்படுத்தியது. தொழில்நுட்ப சிக்கல்களை தொடர்ந்து பரந்த அளவில் அது விரிவாக்கப்படுவதில் தாமதங்களை எதிர்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. நெப்ளான் பரீட்சை நடத்தப்பட்ட ஒரு நாளில் மாணவர்களின் செயல்திறனை மட்டும் குறிக்கும் மதிப்பீட்டை மட்டும் நெப்ளான் வழங்குவதற்கு எதிராக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மனிதாபிமானமற்ற முறையில் ஆடுகள் படுகொலை செய்யப்படும் காணொளிகள் சில வெளியானதைத் தொடர்ந்து அது குறித்து தாம் விசாரிக்கப் போவதாக விக்டோரிய மாநிலத்தின் இறைச்சி தொழில்துறை ஒழுங்குபடுத்தும் பிரைம் சேஃப் அறிவித்துள்ளது. கூவி ரப் என்ற இறைச்சி தொழிற்சாலையிலிருந்து பெறப்பட்ட காணொலிகளுடன் விக்டோரியாஸ் அனிமல் ஜஸ்டிஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி மெடிக் முறையீடு செய்துள்ளார். ஆடுகளை மயக்கமடைய வைக்காமல் அவற்றின் தலைகளை துண்டிப்பதால் அவை தலையில்லாமல் ஓடித் திரிவதை அந்த காணொலிகள் காட்டுகின்றன. இதுகுறித்து இறைச்சி தொழிற்சாலை கட்டுப்பாளர் விசாரிப்பார் என்று விக்டோரிய தொழில்துறை அமைச்சர் மார்டின் புக்குலா கூறினார்.
I don't want to be putting myself between PrimeSafe, their investigation and their responsibilities, and I've got confidence that they'll take whatever action is necessary.
இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 119 இலங்கை ரூபாய் 55 சதங்கள், 47 இந்திய ரூபாய் 19 காசுகள், 94 சிங்கப்பூர் சதங்கள், 2.82 மலேசிய ரிங்கிட். இன்றைய விளையாட்டு செய்திகளில் கிரிக்கெட். இங்கிலாந்திற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான ஆஷஸ் கோப்பைக்கான போட்டி நேற்று ஆரம்பமானது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி ஒரு கட்டத்தில் 8 விக்கெட் இழப்பிற்கு 122 ஓட்டங்களை மட்டுமே பெற்றிருந்தது. ஆட்ட முடிவில் 284 ஓட்டங்கள் எடுப்பதற்கு ஸ்டீவன் ஸ்மித் எடுத்த 144 ஓட்டங்கள் தான் காரணம். பந்து சேதப்படுத்தும் ஊழலில் சிக்கியிருந்த அவர் ஆடுகளத்தில் இறங்கியதும் இங்கிலாந்து ரசிகர்கள் கூச்சலை எதிர்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாள் ஆட்ட முடிவில் இங்கிலாந்து அணி விக்கெட் இழப்பு எதுவுமில்லாமல் 10 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஆட்டம் ஆகஸ்ட் 5 நாள் வரை தொடர்கிறது. எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை பொழியும் 22 செல்சியஸ், அடிலைட் மிகுமூட்டமான காலநிலை 15 செல்சியஸ், மெல்பர்ன் மழை குணமான காலநிலை 15 செல்சியஸ், ஹோபார்ட் மழை தூரி ஓயும் 12 செல்சியஸ், கேன்பரா காலையில் மூடுபனி மற்றும் உறைபனி 15 செல்சியஸ், சிட்னி வெயிலாந்த காலநிலை 20 செல்சியஸ், பிரிஸ்பர்ன் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 23 செல்சியஸ், டார்வின் வெயிலாந்த காலநிலை 31 செல்சியஸ். அமெரிக்க அரசியல் வரலாற்றில் விரைவில் சந்திரனில் மனிதன் காலடி பதிய வைப்போம் என்று சூளுரைத்த அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி குடும்பத்தினர் சந்தித்த துயர்கரமான மரணங்கள் போல் வேறு எந்த குடும்பமும் சந்தித்ததில்லை என்று சொல்லப்படுகிறது. ஜான் எஃப் கெனடி அமெரிக்க அதிபராக இருந்தபோது 46வது வயதில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதற்கடுத்த வருடம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடவிருந்த அவரது சகோதரர் ராபர்ட் கெனடி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய துணைவியார் 2012 தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு முதல் வருடம் டெட் கெனடியின் மகள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கையில் இறந்தார். ஜான் எஃப் கெனடியின் சகோதரி, மகன், மருமகள், அவரது தங்கை ஆகியோர் வெவ்வேறு விமான விபத்துகளில் இருந்தார்கள். நேற்று ராபர்ட் கெனடியின் கொள்ளுப்பேத்தி 22வது வயதில் உயிர் நீத்துள்ளார். அளவுக்கதிகமான போதைப் பொருட்களை அவர் உட்கொண்டதால் மரணமடைந்ததாக சொல்லப்படுகிறது. அது குறித்த விசாரணை இன்னமும் முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.